ఇంద్రదృష్టం లక్ష్మీ నృసంకటర చేత్ కరుణైక పాత్రం శ్రీరంగ వీర రఘురాక్షర గోప నృత్యం వేదాంత దేశిక యతీంద్రమహం ప్రపద్యే శ్రీమద్రంగ సదారి సంయమివరాగమాంతద్వయం శ్రీమద్వీర రఘుపహాస్య చరచిత్ పాదారవిందాశ్రయం శ్రీమద్వేదవతం సదేశిక యతేహే కారుణ్య విశ్వాస్పదం సేవే రంగగురీన శాసనవశం నారాయణం యోగినం వేదాంత దేశిక యతీంద్రకటాక్షలబ్ధత్రయం దసారమనవస్య గుణం కుదాక్ర్యం నారాయణాస్య యతి దుర్యకృపాభిషిక్తం శ్రీరంగనాథ యతి శేఖరమాశ్రయామహ శ్రీరంగేశ శటారాది యతీశాన పదాశ్రయం నృదుమరాఘవార్యం త్వం వందే శారణ్యభూషణం శ్రీమద్రంగ షడారి యోగి చరణ నిద్రాత్మరక్షాపరం శ్రీమద్రంగ షడారి వీర రఘురాట్ లబ్ధాగమాంతద్వయం ఈశ్యాడంబ వివర్జితం శుభగుణైకే బాంధవ మహత్వం సజ వందే వస్త్ర విభూషణం పురవరం శ్రీకృష్ణమార్యం సదా శ్రీమద్వేదాంత రామానుజముని కరుణాలబ్ధ వేదాంత యుగ్మం శ్రీమద్ శ్రీవాస యోగీశ్వర గురుపదయోరర్పిత స్వాత్మభారం శ్రీమద్ శ్రీరంగనాథాత్మయముని కృపయా ప్రాప్త మోక్షాశ్రమం పరం శ్రీమద్వేదాంత రామానుజముని మమరం సంశ్రయే దేశికేంద్రం శ్రీరొండుతోప్పల్ శ్రీవేంకటముడయాన్ పారొండ్రుచున్న గణముళ్యుల్ ఓరొండ్రుదానే అమయాతో దారిణీయల్ వాళ్వార్క వానేర కోమళం వాళ్ళు அதாவது என்னன்னா பதினெட்டாவது அத்தியாயத்துல பகவான் வந்து அருளி செய்யற மூன்று விதமான தியாகங்கள் எப்படிப்பட்டது அப்படின்றத பார்க்கணும். அதாவது தியாகம்ன்ற சொல்லுக்கு விடுகை அப்படின்னு அர்த்தம். அதுல சந்நியாசம் என்பதும் தியாகம் என்பதும் இரண்டும் ஒரே அர்த்தத்தை சொல்றது. சந்நியாசம்ன்றதுக்கும் அதான் இருக்கும், அதே மாதிரி தியாகம்ன்றதுக்கும் அதான் இருக்கும். ஆக இந்த சந்நியாச சப்தத்தினாலேயும் தியாக சப்தத்தினாலேயும் சொல்லப்படுகிற விடுகை என்பது மூன்று விதமாக சொல்லப்படுறது. அதுல இரண்டு விதத்தினுடைய விடுகை என்பது தவறு, ஒரு விதத்தினுடைய விடுகைன்றதுதான் சரி. அதாவது பகவான் வந்து முதல்ல தாமச தியாகம்ன்றது எப்படிப்பட்டது, அதன் பிறகு ராஜச தியாகம் எப்படிப்பட்டது, சாத்வீக தியாகம் எப்படிப்பட்டது என்பதாக மூன்று விதமான தியாகங்களை பதினெட்டாவது அத்தியாயத்துல அர்ஜுனன் கேட்கிறான். தியாகம்ன்றதும் சந்நியாசம்ன்றதும் ஒரே அர்த்தமா, இல்லது இந்த ரெண்டு அர்த்தத்துக்கும் இந்த ரெண்டு சப்தத்துக்கும் அர்த்தபேதம் உண்டா என்பதாக கேட்க, சந்நியாசம்ன்ற சொல்லும் தியாகம்ன்ற சொல்லும் ஒரே அர்த்தத்தை உடையது என்பதாக பகவான் சொல்றோம். அதாவது இந்த பகவத்கீதை என்பது என்னன்னா சகல உபனிஷத் சாரம் என்பதாக சொல்லப்படும். இது ஸ்ரீமத் பகவத்கீதாக்கு உபனிஷத்து கிரும வித்யாயா என்பதாக சொல்றது. ஆக பகவான் வந்து சகல உபனிஷத் சாரமாக இந்த பகவத்கீதையை அருள் செய்தான். இந்த வேதம்னு சொல்லக்கூடியது என்னன்னா இரண்டு பகுதிகளை உடையதா இருக்கு. அதாவது என்னன்னா கர்மகாண்டம் என்றும் பிரம்மகாண்டம் என்றும் இரண்டு பகுதிகளை உடையதாக இருக்கு. ஆக இந்த கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் ரெண்டுமே சேர்ந்து ஒரே சாஸ்திரம் என்பதாக சொல்லப்படும். பகுதிகள் தான் ரெண்டு, ரெண்டு சேர்ந்ததுதான் வேதம், இரண்டும் சேர்ந்து ஒரே சாஸ்திரம் என்பதாக சொல்றது. அத ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கிற போது சங்கீதம் ஏதத் சாரீரகம் ஜெய்மினியேன ஷோடச லட்சணேன இது சாஸ்திரைகத்துவ சித்திகி அப்படின்னு சொல்றது. அதாவது அதாசோ தர்ம ஜிக்யாசா ஆரம்பிச்சு அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் பரியந்தம் 20 அத்தியாயங்கள் கொண்டது ஒரே சாஸ்திரம், சாஸ்திர வேதம் கிடையாது, ஒரே சாஸ்திரம் என்று சொல்றது. அதுல என்னன்னா அந்த கர்ம காண்டத்துல முதல் 12 அத்தியாயங்கள் வந்து ஜெய்மினி மகரிஷி அருளி செய்தது. அதாவது பகவத ஆராதன ரூபமான கர்மங்கள் எப்படிப்பட்டது என்பதாக கர்மங்களுடைய ஸ்வரூபமானது கர்மகாண்டத்துல சொல்றது. அந்த கர்மகாண்டத்திலையும் 12 அத்தியாயங்கள் வந்து ஜெய்மினி மகரிஷி வெளியிட்டது. அதுக்கு மேல ஒரு 4 அத்தியாயம் காச கிருஷ்ணர் அப்படின்றவர் அருளி செய்திருக்கார். அது என்ன பேருன்னு கேட்டா தேவதா காண்டம் என்று சொல்லுவோம். அதாவது யாகாதி கர்மங்களை பண்ற போது அந்தந்த தேவதா சப்தங்கள் அக்னி இந்திராதி சப்தங்களை கொண்டு கர்மங்கள் பண்ணப்படுற போது அதனால ஆராதிக்கப்படுற தேவதைகளை சொல்லக்கூடியதுதான் தேவதா காண்டம் என்பதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் உள்ள 4 காண்டம் வந்து வேதவியாசர் அருளி செய்தது, அதுதான் பிரம்ம காண்டம் என்று சொல்றோம். அதாவது என்னன்னா தேவதா காண்டத்துல தேவதைகளை ஆராத்தியர்களா சொன்னாலும் வாஸ்தவத்துல ஆராத்தியன் யாருன்னு கேட்ட அந்தந்த தேவதைக்கும் அந்தர்யாமியா இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் தான் ஆராதிக்கப்படுறோம். அத பகவானே கீதையில சொல்றச்சு, அகம் ஹி சர்வ விஞ்ஞானா போக்தாச்ச பிரபுரேவச்ச என்று பகவானே சொல்றோம். யாகாதி கர்மங்களால ஆராதிக்கப்படுபவனும் நானே, பலப்பிரதனும் நானே. போக்தா அப்படின்றது என்னன்னா ஆராத்யன், ஆராதிக்கப்படுபவன் நானேன்னு சொல்றான். அடுத்தது பிரபுரேவச்ச, பிரபுத்துவமானது பலப்பிரதத்துவம். அதனால ஆராதிக்கப்படுறவன் நான், பலனை கொடுக்கிறவன் தான் என்று பகவான் சொல்றான். அதனால இந்த பிரம்ம காண்டம்னு சொல்லக்கூடியதான 4 அத்தியாயங்கள் கொண்டது வேதவியாசரால அருளி செய்தது. ஆக இப்ப என்னாச்சு, 12, 16, 16, 20 ஆக அதாதோ தர்ம ஜிஜாசாலேந்து அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் பரியந்தம் 20 அத்தியாயங்கள் கொண்டதும் ஒரே சாஸ்திரம், சாஸ்திர பேதம் கிடையாது. அந்த சாஸ்திரத்துக்கு ஒத்துமை ஐக்கியம் எப்படி அப்படின்னு கேட்டா முதல்ல பகவத ஆராதனமான கர்மங்களையும் ஆராத்தியமான தேவதைகளையும் அதன் பிறகு ஆராத்தியத்துவம் தேவதா அந்தரியாமியான பகவானுக்கும் என்பதாக சொல்றதுனால இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும், பூர்வ காண்டம் ஆராதனமான கர்மங்களையும் ஞான காண்டம் என்றோ பிரம்ம காண்டம் என்றோ உபனிஷத் பாகம் என்றும் சொல்லக்கூடிய பாகமானது ஆராத்தியனான சர்வேஸ்வரனை எப்பெருமான சொல்றதுனால ஆராதனம் ஆராத்தியன் என்பதுதான் 2 காண்டத்துக்கும் உள்ள தொடர்பு. இல்ல இன்னொரு விதமா சொல்லுவா என்னன்னு கேட்டா அங்கங்களான கர்மங்களை பூர்வ காண்டமும் அங்கியான உபாசனத்தை உத்தர காண்டமும் உபனிஷத்து என்ன பிரம்மோபாசனத்தை சொல்றது அப்படின்னு சொல்லலாம். அங்க அங்கிகளை சொல்லுவதனால இந்த 2 காண்டங்களும் சேர்ந்து ஒரே சாஸ்திரம் என்பதாக சொல்லப்படும். ஆக இந்த மாதிரி வேத வேதாந்தங்களுக்கு ஒற்றுமையானது ஐக்கியமானது இந்த மாதிரி சொல்லப்படும். இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 பகுதிகளில் ஒரு சார கர்மகாண்டத்தை மட்டும் ஒத்துந்து பிரம்மகாண்டத்துல சொல்ற ஆராத்தியனான சர்வேஸ்வரனை ஒத்துக்காம விட்டுட்டார். அவா யாரு அப்படின்னு கேட்டா ஈஸ்வர மீமாம்சகர்கள். ஏன்னா அந்த மீமாம்சகர்களே 2 விதம், சேஸ்வர மீமாம்சகாலும் இருக்க ஈஸ்வர மீமாம்சகாலும் இருக்க. இந்த ஈஸ்வரனை ஒத்துக்காத மீமாம்சகர்கள் இருக்கா பத்தேல, அவ என்ன பண்றா கர்மாக்களை ஒத்துருக்கா. ஆனா கர்மாக்களால ஆராதிக்கப்படுற தேவதைகள் கிடையாது. தேவதையே ஒத்துக்காதவா அந்தரியாமியான பகவானியா ஒத்துக்க போறா? மெதுவா மெதுவா தனியாதான் கீதா இப்படி வேணா போட்டுருக்கோம். இருக்கோம் இருக்கோம், ஒரு நிமிஷம் இருக்கும். இல்ல வாங்க, இங்க வாங்க, பக்கத்துல வாங்க. ஆக இந்த மீமாம்சகர்கள் என்ன பண்றா, கர்மாக்களை ஒத்துக்கிறா. ஆனா இப்ப அக்னிய சுவாகா இந்திராய சுவாகான்னு சொல்ற இடத்துல அக்னி இந்திரன் போன்ற தேவதைகள் கிடையாது அப்படின்ற. பின் அந்த சப்தங்கள் எந்த நாளையும் எதுவுமே தேவதா காண்டம் பிரம்மகாண்டம் எதையும் ஒத்துக்கல, வெறும் கர்மா. அதாவது என்னன்னு கேட்டா, அப்ப இந்திரன் அக்னின்ற சப்தங்கள் இருக்கே தேவதைகள் கிடையாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா, அவ என்ன சொல்றா, அந்த சப்தம்தான் தேவதை. சப்தத்தை காட்டிலும் ஏதோ கைகால அவயவங்களோட தேவதைகள்லாம் இருக்குன்னு நினைக்க வேண்டாம், சப்தம்தான் தேவதை அப்படின்னு அவளுடைய பட்சம். அதனால தேவதையே ஒத்துக்காதவா வந்து பெருமாளையா ஒத்துக்க போற, அதனால கர்மாவே பலன் கொடுக்கறது. அதுதான் சுவாமிபர் வந்து இதுல ஸ்ரீபாஷ்யத்துல தேவதாதிகரணம்னே ஒரு அதிகரணம், தேவதைகள்லாம் இருக்க அவளுக்கும் உபாசனத்துல அதிகாரம் உண்டு, அவளும் சம்சாரத்துல படுற கஷ்டங்களை பார்த்து எம்பெருமான உபாசிச்சாள்னா அவளும் பந்தத்திலேருந்து விடுபடலாம் என்றெல்லாம் தேவதாதிகரணத்துல தேவதைகள் உண்டு என்பதாக வேதவியாச நிர்தாரணம் பண்ணிருக்க. அதனால இப்ப இவா என்னன்னு கேட்டா, சரி கர்மாக்களுக்கு பலன் எப்படி கிடைக்கிறது, பலன் கொடுக்கிறவா ஒருத்தர் கிடையாதுன்னா, நீ பண்ற யாகாதி கர்மங்களுக்கு பலன் எப்படி கிடைக்கிறதுன்னு கேட்டமானா, அதுக்கு அழகா ஒரு கதை சொல்ற. இவா யாகம் பண்ணி முடிச்ச நாளைக்கும் அதுல அபூர்வம்னு ஒரு உதாரணம், அது காலாந்தரத்துல இவனுக்கு பலன் கொடுக்கிற வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் போயிடும். அதுவும் அச்சேதனம் தானே, அது அபூர்வம்ன்றதும் என்றெல்லாம் சொல்றா. இதெல்லாம் வந்து சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல பலாதிகரணத்துல எல்லாத்தையும் வந்து ஒரு அச்சேதனமான ஒரு கர்மா, காலாந்தரத்துல பலன் கொடுக்கறதுக்கு ஒரு காலம் சாதனமா ஆக முடியாது. ஏன்னா கர்மாவினால ஒருத்தன் ஆராதிக்கப்பட்டு அவன் பிரீத்தி அடைஞ்சு ஒரு சேதனம் தான் பலனை கொடுக்க முடியுமே தவிர, அச்சேதனமான கர்மா தானே பலன் கொடுப்பதற்கு சமர்த்தமாக ஆகாது என்றெல்லாம் சொல்லி பலமத உபபத்தி ஏன்றதுனால சர்வ பலப்பிரதன் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன். தத்த தேவதா அந்தரியாமியா இருந்துட்டு யாகாதிகளுக்கு என்ன பண்றான், பலன் கொடுக்கறான். பக்தி பிரபத்தியில நேரடியாக ஆராதிக்கப்பட்டு பலன் கொடுக்கறான் என்று சொல்லி சர்வ பலப்பிரதன் அவன்தான்றத பலமத உபபத்தி ஏன்ற சூத்திரத்துல விஸ்தாரமாக அதை வந்து சாதிக்கிறோம். அதனால இப்ப அவனுடைய பட்சம் என்னது அப்படின்னா, அவன் பிரம்மகாண்டத்தை தேவதா காண்டத்தையோ பிரம்மகாண்டத்தையோ, அப்புறம் தங்களை வைதிகர்கள் வைதிகர்கள்னு சொல்லிட்டு வேதாந்திகளா தங்களை சொல்லிக்கிற அத்வைதிகளுடைய நிலைய பார்த்த அவ பிரம்மகாண்டத்துல உள்ள பிரம்மத்தையும் தகுதபா புரிஞ்சுட்டு இருக்கா, ஆனா ஏதோ ஒரு பிரம்மம்னு ஒரு வஸ்து இருக்கு. ஆக அந்த பிரம்மத்தை என்ன பண்றா, வேதாந்தம் பிரம்மத்தை சொல்றது அப்படின்றத சொல்லிவிட்டு அவனுடைய ஆராதனமான கர்மங்கள் இருக்க பூர்வ காண்டத்துல அதெல்லாம் ஞானம் வராத வரைக்க, ஞானம் வரத்துக்கு தான் கர்மாக்களே தவிர, ஞானம் வந்துவிட்டால் அதன் பிறகு கர்மாக்கள் தேவையில்லை. வேத சிரத்தில் வர்த்திக்கும் பிரம்மவித்திற்கு சாஸ்திர விஷயதை இல்லை. கர்மகாண்டத்துல சொல்லக்கூடிய எந்த கர்மங்களையும் அவன் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வேத சிரத்து வேதாந்தத்துல சொல்லக்கூடிய பிரம்மத்தை பற்றின ஞானத்தை பெற்றவனா ஆனதுனால அவனுக்கு என்ன கிடையாது, கர்மங்களை செய்யணும், கர்மகாண்டத்துல உள்ள கர்மாக்களுக்கு வசப்பட்டவனா விகிதத்தை செய்யணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ உஷாராருடைய பட்சம் என்னன்னா கர்மகாண்டத்தை உத்துண்டு கர்மகாண்டத்தை கைவிடுற. உருஷாரார் கர்மகாண்டத்தை உத்துண்டு பிரம்மகாண்டத்துல சொல்ற ஆராத்தியனான எம்பெருமான கைவிடுறான். அதுதான் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரேதாத்துல சாதிக்கிச்சே கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே கௌதஸ்துத நிவர்த்தகா வந்தே ஹஸ்திகிரீஷத்ய தீதி சோதக கீக்கரா. தனக்கு சாட்சாத் ஆச்சாரியனான அப்புள்ளார் விஷயமாக ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். அதனால அப்புள்ளார் என்ன பண்றார், கர்மகாண்டத்தை ஒத்துண்டு பிரம்மகாண்டத்தை ஒத்துக்காதவர்களையும் நிரசனம் பண்ணிருக்கார். பிரம்மகாண்டத்தை ஒத்துண்டு ஆராதனமான கர்மங்களை ஒத்துக்காத கர்மகாண்டத்தை கைவிட்டவர்களையும் நிரசனம் பண்ணிருக்கார். அப்பேற்பட்ட அப்புள்ளார சேவிக்கிறேன் என்பதாக ஸ்ரீமத் ரகசியத்ரேதாசன சாதிக்கிறார். ஆக இப்ப என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு பகுதியை எடுத்துட்டு ஒரு பகுதியை விடுவது என்பது கூடாது. கடைசியில பிரம்மகாண்டத்தை ஒத்துண்டா மட்டும், பிரம்மகாண்டத்துல மட்டும் எல்லா பகுதியும் ஒத்துட்டு இருக்காளா, அதையும் தான் ஒத்துக்கல. எல்லாம் வரும் ஸ்ரீ தேசிக தர்சனத்துல விசாரமா வரும். ஆக இப்ப என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது இரண்டும் சேர்ந்து ஒரே சாஸ்திரம்ன்றதுதான் இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வேதம் ரெண்டு பகுதியா இருக்கு, பூர்வ காண்டம் உத்தர காண்டம்னு. இந்த பூர்வ காண்டம் உத்தர காண்டம் ரெண்டும் சேர்ந்து ஒரே சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்துக்கு ஒற்றுமை எப்படின்னா, ஆராதனம் ஆராத்யன்னு சொல்லலாம், இல்ல கர்மங்கள் அங்கம் உபாசனம் அங்கி என்பத இரண்டு காண்டமும் சொல்றதுன்னு சொல்லலாம். ஆக மொத்தம் ரெண்டும் சேர்ந்து ஒரே சாஸ்திரம் என்பது சித்தாந்தம். இந்த மாதிரி பகவானோ பகவத்கீதையில சகல உபனிஷத் சாரத்தையும் நமக்கு எடுத்து காட்டுற பொழுது, முதல்ல பகவான் சொல்றதே என்ன, கர்மயோகத்தை தொடங்குறவனுக்கும் அந்த கர்மயோகத்துக்கு வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அங்கமா இருக்கு. வர்ணாசிரம தர்மத்தை யாரும் விட முடியாது. இப்போ உபாயத்தையே அமுஷ்டிக்க வேண்டாம். சாதாரணமா இருக்கிறவனும் அவனுடைய ஜாதிக்கும் ஆசிரமத்துக்கும் உள்ள தர்மத்தை விட முடியும் என்பதாக சொல்றது. அந்த மாதிரி பகவான் வந்து இந்த வர்ணாசிரம தர்மத்தை ரொம்ப வலியுறுத்தணும். அவதார ரகசியத்திலேயே என்ன சொல்றான், எதா எதாகி தர்மத்திய ஜானி பவதி பாரத அபியுத்தானம் அதர்மத்திய சதாத்மானம் தர்மத்துக்கு வாட்டம் ஏற்படுற போது அவதரிக்கிறேன்றான். தர்மத்துக்கு வாட்டம்னா என்ன அர்த்தம், வர்ணாசிரம தர்மம் நிலவுலையர், வர்ணாசிரம தர்மம் நிலைகுலையிற பொழுது நான் அவதரிக்கிறேன். பகவானுடைய அவதாரத்தினுடைய காலத்தை அந்த மாதிரி சொல்றோம். அதனால அந்த வர்ணாசிரம தர்மம் குலைதல பெருமாள் உருக்காலும் ஆதரிக்க மாட்டோம், அது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, வர்ணாசிரம ஆச்சாரவதா புருஷேன பரப்புமான் விஷ்ணுவோ ஆராத்தியதே பந்தா ந அந்யது சந்தோஷ காரக. அதாவது என்னன்னா, பெருமாளுக்கு ரொம்ப திருவுள்ள உகப்பை கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டா வர்ணாசிரம தர்மம் என்பதாக சொல்லப்படும். வர்ணாசிரம தர்மத்தினால அவன் திருவுள்ளம் உகக்கிறான், பெருமாளுடைய திருவுள்ள உகப்பு வர்ணாசிரம தர்மத்தினால ஏற்படும் என்று சொல்றான். ஆக இப்ப என்னன்னாக்க, இப்படியெல்லாம் பெருமாளுடைய உகப்ப நம்ம என்ன பண்றோம், ஸ்ரீபாஷியாதிகள் கீதா பாஷ்யம் எல்லாத்த கொண்டும் வர்ணாசிரம தர்மத்தினால பெருமாளுக்கு வரக்கூடிய உகப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிற பொழுது, பகவானும் இத பல இடங்கள்ல சுட்டி காட்டிருக்கிற பொழுது, பதினெட்டாவது அத்தியாயத்துல சொல்ற மூவகையான தியாகத்துல முதல் தியாகம் எது அப்படின்னு கேட்டா, பெருமாள் எடுக்கிறது தாமச தியாகம் என்று சொல்றது. அதாவது தாமச தியாகம் என்ற சொல்லுக்கே என்ன அர்த்தம்னா, தமோ குணத்தின் காரணமாக ஏற்படுகிற விடுதலை. தமோ குணத்தினுடைய காரணமா வரக்கூடிய விடுகை என்பதுதான் தாமச தியாகம். அதான் அந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்று சொல்ற. அத பகவான் கீதையில சொல்ற போது, நியத்தியது சந்நியாசக கர்மனோ நோபபத்தியதே மோகாத்திய பரித்தியாக தாமச பரிகீர்த்தித என்று சொல்றோம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டா, நியதஸ்ய, நியதஸ்யன்னா என்ன அர்த்தம், நியமேன செய்ய வேண்டியதான, விடக்கூடாததான, கட்டாயம் செய்தே தீர வேண்டியதான. நியதம்னா என்ன அர்த்தம், செஞ்சே ஆகணும் அப்படின்ற நியமம், நியதி. அப்பேற்பட்ட நியதமா இருக்கக்கூடிய கர்மங்கள் எது அப்படின்னு கேட்டா நித்திய நைமித்திக கர்மங்கள். காமிய கர்மங்களவனா செய்யக்கூடாதே தவிர, முமூற்றுக்களுக்கு பலனை விரும்பி செய்யக்கூடிய கர்மங்கள் வேணா விடத்தக்கவையே தவிர, யாரும் நித்திய நைமித்திக கர்மத்தை விட முடியாது. அதனால நியதி நியமேன அவசியம் செய்யணும். இப்பேற்பட்ட நியதமா செய்ய வேண்டியதான கர்மங்களான நித்திய நைமித்திக கர்மங்கள். ஆக இந்த நித்திய நைமித்திக கர்மங்களுக்கு சந்நியாசக விடுகை, கர்மனோ நோபபத்தியதே, செய்யக்கூடாத காரியம். அதனால நியதமா செஞ்சே தீர வேண்டியதான நித்திய நைமித்திக கர்மங்களுக்கு சந்நியாசக விடுகை என்பது கூடாது, நோபபத்தியதே, கூடாது. புரிஞ்சுதா? ஆக அதத்தான் சொல்ற, நித்திய நைமித்திக கர்மங்களுக்கு வந்து விடுகை அப்படின்றது வந்துதானா அது பிரத்யவாயத்தை உண்டு பண்ணும். அந்த பிரத்யவாயம் என்ன, பகவானுடைய நிகரமம். அதாவது இவைகளை செய்யறதுக்குன்னு ஒரு பலன் இல்லாமல் போனாலும் பிரத்யவாய பரிகாரம் பலன். அதாவது என்ன இருக்கும், பெருமாளுக்கு இவன் விஷயத்துல நிகிரகம் வராம இருக்கிறதே ஒரு பலன் தான். நிகிரகம் வந்தா என்ன ஆகும், நிகிரக காரியமான துக்காதிகள்லாம் வந்து சேரும். அதனால இப்ப என்ன என்ன பிரத்யவாய பரிகாரம், நித்திய நைமித்திக கர்மங்களுக்கு பலனாவது என்ன அப்படின்னா பகவானுடைய நிகிரகத்தை பெறாமல் இருக்கை என்று சொல்றோம். அந்த மாதிரி ஆக்ஞா கைங்கரியத்துக்கு விடுகை என்பது ஒரு காலம் கூடாது. ஆனால் அந்த விடுகையை எதனால பண்றா அப்படின்னு கேட்டா, மோகாத்தஸ்ய பரித்தியாக, மோகம்னா அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால விடுற. சமோகுணம் என்பதே என்னது, அஜ்ஞானத்தினுடைய காரியம் தானே. சமோகுணம் உள்ளவனுக்கு என்ன இருக்கும், அஜ்ஞானம். அதனால இங்க வந்து பெருமாள் என்ன சொல்ற, மோகாத்தஸ்ய பரித்தியாக, மோகம்னா அஜ்ஞானம். விடக்கூடாத நித்திய நைமித்திக கர்மங்களுக்கு விடுகை என்பது அஜ்ஞான காரியம், மோகாத்தஸ்ய பரித்தியாக. விடக்கூடாத கர்மாவ விடணும்னு சொல்றது என்ன என்ன, உன்னுடைய அஜ்ஞானத்தினுடைய காரியம் என்று சொல்ற. அதனால அஜ்ஞானம் எந்த குணத்தினுடைய காரியம், சமோ குணத்தினுடைய காரியம். அதனால இப்ப என்ன இருது, மோகாத்தஸ்ய பரித்தியாக தாமச பரிகீர்த்தித. அதனால இந்த தியாகத்துக்கு என்ன பேரு, தாமச தியாகம். சமோ குணத்தினால் உண்டான அஜ்ஞானத்தினுடைய காரியம்தான் நித்திய நைமித்திக கர்மங்களினுடைய சொரூப தியாகம். அதனால நித்திய நைமித்திக கர்மங்களை படுற யார், இதெல்லாம் சொல்றது அத்வைதிகள், அவாதான் படுற. அதாவது இப்ப அவளுடைய வாதம் என்ன, ஏன் அவ வர்ணாசிரம தர்மத்தை விடுறா அப்படின்னு சொன்னா, இப்ப சத்த முன்னாடி சொன்னமே, வேத சிரத்துல வர்த்திக்கிற பிரம்ம வித்துக்களுக்கு சாஸ்திர வைத்தியதை இல்லைன்னு அவ சொல்றாளே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவளுடைய அஜ்ஞானம் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது வேதாந்தங்கள்னு சொல்லக்கூடிய உபனிஷத் பாகமானது பிரம்மத்தை நமக்கு பிரதிபாதிக்கிறது. பிரம்மத்தினுடைய சொரூப சுபாவங்கள் எல்லாம் நன்னா விஸ்தாரமா காட்டக்கூடியது எதுன்னு கேட்டா உபனிஷத் பாகங்கள், வேதாந்த பாகங்கள். அந்த வேதாந்த பாகங்களுக்கு விபரீதமா அர்த்தம் புரிஞ்சிருந்ததினுடைய விளைவு தான் என்ன, கர்மாக்களை விடணும் அப்படின்னு முடிவெடுத்தது. அதான் அஜ்ஞான காரியம் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டாக்க, அதுல ஒரு வாக்கியம் இருக்கு, மிருத்யோத்தக மிருத்யுமாப்னோதி யைக நானேவ பஷ்யதி, ஒரு வாக்கியம் வேதாந்தத்துல உபனிஷத் பாகத்துல இருக்கு. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சம்சாரத்தில் இருந்து கொண்டு மேலும் மேலும் சம்சாரியாகவே ஆகிறார். யாரு அப்படின்னு கேட்டா, ஏக நானேவ பஷ்யதி, வேதத்தை காண்பவன். நானா வஸ்துக்கள்னா வேதம், பல பல வஸ்துக்கள் அப்படின்னா என்ன இருக்கு, ஒரு ஒரு வஸ்துவுக்கும் ஒன்றோட ஒன்றுக்கு வேதம், பலனால இது வேற அது வேற தானே. அப்ப அந்த ஸ்ருதிவாக்கியம் என்ன சொல்லி கொடுத்து அப்படின்னு கேட்டாக்க, இந்த மாதிரி சம்சாரத்துல இருந்து மறுபடியும் மறுபடியும் சம்சாரியாகவே இருக்கான் யாருன்னு கேட்டா, வேதத்தை காண்பவன். நானேவ பசியது, நானா வஸ்துக்கள், அநேக வஸ்துக்கள், இது வேற அது வேற, இதுக்கு இது சொரூபம், அதுக்கு அது சொரூபம், இதுக்கு இது தர்மம், அது தர்மம் என்ற எல்லாம் பல பல வேதங்களை காண்கிறவர். இப்ப சம்சாரத்துல இருக்கிறது போறாது, இனி பிறவிகள் தோறும் அவன் எப்படி இருக்கான், சம்சாரியாகவே இருக்கான் அப்படின்னு இருக்கு. உடனே அந்த வாக்கியத்தை பிடிச்சுதான், வேதத்தை கண்டால் அவனுக்கு சம்சாரத்திலேருந்து விடுதலை கிடையாது, சம்சாரத்திலேயே தான் இருப்பான். இப்ப கர்மகாண்டத்துல சொல்ற கர்மாக்கள் மொத்தமும் எப்படி இருக்கு, வேதம் தானே, இன்ன ஜாதி இன்ன ஆசிரமம் அப்படின்னு ஜாதியினால வேதம், பிரம்மச்சாரி கிரகஸ்தன் என்ற ஆசிரமத்தினால வேதம், அந்த வேதத்தை உடையதாக கர்மாக்கள் இருக்கு. ஒரு வர்ணத்தினுடைய தர்மத்தை இன்னொரு வர்ணத்தை அனுஷ்டிக்க கூடாது, ஒரு ஆசிரம தர்மத்தை இன்னொரு ஆசிரமத்தை உடையவா அனுஷ்டிக்க கூடாது, இது கிரகஸ்த தர்மம், இது சன்னியாசி தர்மம் அப்படின்னா அவாவுடைய தர்மத்தை அவாவா அனுஷ்டிக்கணும். அதே மாதிரி பிராமண சத்திரிய வைசிய சூத்ராதிகள் அவாவாளுக்கு உண்டான தர்மங்கள்ல நிலைக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க வர்ணாசிரம தர்மம்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த வர்ணாசிரம தர்மம் மேல 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 வேத அஞ்ஞானத்தை தானே விதி பண்றது. அப்ப என்ன ஆச்சு, உபனிஷத்துல வேதத்தை மறுக்கிறது, வேதத்தை காண்பவன் சம்சாரியா இருக்கான்னு சொல்றது, வர்ணாசிரம தர்மம் என்ன பண்றது, வேதத்தை விதி பண்றது வளர்க்கறது. அப்படி இருக்கிற போது ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டவையா இருக்கிறதுனால பிரம்மஞானம் வந்தவனுக்கு வேதத்தை வளர்க்கக்கூடிய வர்ணாசிரம தர்மங்களுடைய அனுஷ்டானம் தேவையில்லை. தேவையில்லை மட்டும் இல்லை, விட்டுணும். வஸ்து விரோதா லகு பூர்வ பட்சத்துல அவ சொல்லக்கூடியது வஸ்து விரோதா, அதாவது வேதத்தை விருத்தி செய்யக்கூடியதான கர்மாக்கள் அபேத ஞானத்துக்கு உபயோகம் இல்லாதது மட்டும் இல்லை விரோதமும் கூட என்று சொல்றேன். எப்படி அவ கர்மாவை அங்கம் ஒத்துண்டு ஞானத்தை அங்கின்னு எப்படி சொல்லுவா, இதுதான் அவ சுட்டி காட்டுற. அதனால இப்ப அவ என்ன பண்றா, கர்மாக்களினுடைய விடுகை என்பது மோகாசத்திய பரித்தியாக உபனிஷத் பாகத்துல சொன்ன வாக்கியத்தை விபரீதமா புரிஞ்சு கொண்டுட்டார். உபனிஷத் வந்து வேதத்தை நிஷேதிக்கிறதுன்னு புரிஞ்சு கொண்டுட்டார், அதனால வேதாவலம்பியான கர்மாக்கள் ஞானத்துக்கு விரோதி, அபேத ஞானம் வந்தவனுக்கு விரோதி என்று சொல்றேன். ஆனா அந்த ஸ்ருதிக்கு அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. சம்சாரத்தில இருந்து சம்சாரத்தையே அடைவான், நானா வஸ்துக்களாக காண்பவன் என்று சொன்னா என்ன அர்த்தம், அந்தந்த வஸ்துக்களும் வெவ்வேறு ஒன்றை அந்தரியாமியாக உடையது என்று பல பல அந்தரியாமியாக காண்பவன் அப்படின்னா என்ன அர்த்தம், அத்தனை வஸ்துக்களும் எம்பெருமான் ஒருவனத்தான் அந்தரியாமியாக கொண்டிருக்கு. அந்த மாதிரி இல்லாத இவாளுக்கு ஒரு அந்தரியாமி, அவளுக்கு ஒரு அந்தரியாமி, அந்தரியாமி பல பல என்று ஒருவன் கண்டானேயானால், இதுதான் வேதம். அதனால அவளுக்கு ஒரு நியந்தா, அவளுக்கு ஒரு சுவாமி, அவளுக்கு ஒரு சேஷி, அவளுக்கு ஒரு அந்தரியாமி என்பதாக அததுக்கும் அந்தரியாமி வெவ்வேறு தனித்தனி என்பதாக ஒருவன் கண்டால் அந்த விபரீத ஞானத்தினால என்ன இருக்கு, சம்சாரியாகவே அப்படின்னு தான் அர்த்தமே தவிர வஸ்துக்களை இல்லைன்னு மறுக்கல்ல. வஸ்துக்கள் இடத்துல அந்தரியாமியா இருக்கிற வஸ்து பல பலன்றத மறுக்கிறது. அதனால ஒத்தொத்தருக்கும் ஒரு ஒரு அந்தரியாமின்றது கிடையாது. அதனால எல்லாத்திலையும் அந்தரியாமியா இருக்கிறவன் ஒருவனே சிவன் நாராயணன்.
அந்த மாதிரி பார்க்க வேண்டிய நீ வஸ்துக்கள் தோறும் வெவ்வேறு அந்தர்யாமின்னு சொல்லி பார்த்தியான்னா, அந்த வேத ஞானம் பல பல அந்தர்யாமி வெவ்வேறு அந்தர்யாமியை உடைய வஸ்துக்கள்னு பார்த்தியான்னா அவன் சம்சாரத்திலேயே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்காத வஸ்துக்களே பல பல கிடையாது, பல பல வஸ்துக்கள் கிடையாதுன்னு வஸ்துக்களையே நிஷேதம் பண்றதாக அர்த்தம் வச்சுட்டு என்ன பண்ணிட்டா, வேதத்தை வளர்க்கிற கர்மா ஞானத்துக்கு விரோதி என்று சொல்லிட்டா. இப்போ இவ கர்மாக்களை விடுறது என்னன்னு கேட்டா அஞ்ஞானத்தினால விட்டுட்டான். ஞான சொரூபத்தை சரியா புரிஞ்சுக்காததுனால ஞானத்துக்கு கர்மா விரோதி என்று அந்த கர்மாவை விடுறவா அஞ்ஞான காரியம் கர்மாவை விடுகை என்பதாக சொன்ன. மோகாசத்திய பரித்தியாக தாமச பரிசீலிதக, மோகத்தினால ஏற்பட்ட விடுகை என்பதாக சொல்ற. அதைத்தான் கண்டிக்கிற. அதாவது என்னன்னா, ஒரு காலம் கர்மாவை நித்திய நைமித்திக கர்மாவை செய்யாம இருக்க யாராலையும் முடியாதுன்னு கண்டிக்கிற. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப பக்தியோகம் பண்றான், பக்தியோகம் பண்ற உபாசகன் பட்டினி கடந்து பண்ண முடியாது. ஆகாரம், அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு தேகத்தை சம்ரட்சிச்சாதான் பக்தியோகத்தை பண்ண முடியும். இப்ப அந்த ஆகாரத்தை இவன் சாப்பிடுற பொழுது அப்படியே தயவு பண்ணி சாப்பிடக்கூடாது, பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும்னா இவன் வந்து என்ன பண்ணணும், சாஸ்திரிய முறையில திரவியத்தை சம்பாதிக்கணும். தகாத வழியில சம்பாதிக்கிற பணத்துல செய்யக்கூடாது. அதனால நியாயமான வழியில பணத்தை சம்பாதிக்கணும். சாஸ்திர சம்மதமான ஆகாரங்களைத்தான் சேகரிக்கணும். சாஸ்திரத்துல சாப்பிடக்கூடாதுன்னு விலக்கின ஆகாரங்களெல்லாம் பண்ணக்கூடாது. நியாயமான முறையில சம்பாதிக்கணும். சாஸ்திரம் விளக்காத ஆகாரங்களை பண்ணணும். பண்ணி என்ன பண்ணணும், தனக்கு விகிதமான அனுஷ்டானங்கள், சந்தியாவந்தனம், திருவாராதனம், அதே மாதிரி வைஷ்ணதேவம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணின ஆகாரத்தை சாப்பிடணும் சொன்னா, அப்ப அந்த சாத்வீக ஆகாரத்தினாலதான் என்ன ஆறுது, சத்துவகுணம் வளர்றது. சத்துவகுணம் வளர்ந்தால்தான் பகவான பத்தின சிந்தனமானது ஏற்படும். ஆக இந்த மாதிரி நீ வந்து ஆகாரங்களை சாப்பிடுறதுக்கு பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடணும்னா அதுக்கு யோகியதை எதனால வருது, நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானத்தினால்தான் வருது. சத்யாகீனோ அசுச்சிகி நித்தியம் அனர்கக சர்வ கர்மத்து. சத்யாவதனாதிகளை விட்டவன் எந்த வைதிக கர்மா பண்றதுக்கும் தகுதி உடையவனாக ஆக மாட்டான் என்று சொல்றது. இப்ப இவாளுடைய விடுகை எந்த லட்சணத்துல இருக்கு, அதனால உபாசனம் பண்ற அதிகாரிக்கு, பிரம்ம தியானம் பண்ற அதிகாரிக்கு நீ கர்மா விரோதின்றிய, உனக்கு எப்படி தியானம் சித்திக்கும், தியானம் சித்திக்கணும்னா சத்துவகுணம் வளரணும். சத்துவகுணம் வளரணுமான சாத்வீக ஆகாரத்தை சாப்பிடணும். சாத்வீக ஆகாரத்தையும் எப்படி சாப்பிடணும், பகவானுக்கு நிவேதனம் பண்ணினதை சாப்பிடணும். நிவேதனத்துக்கு என்ன பண்ணணும், திரவியங்கள் வேணும். அதெல்லாம் சாஸ்திரிய முறையில சேகரம் பண்ணணும். அதை நிவேதனம் பண்ற நீ அதுக்கு யோகியதை வரத்துக்கு கர்மானுஷ்டானம் பண்ணணும். திருவாராதனம் பண்ணணும்னா அதுக்கு யோகியதை வரது என்ன, எல்லாத்துக்கும் மூணும் சந்தியாவந்தனாதிகள். அப்ப நீ கர்மாவெல்லாம் நீ விட்டுட்டியான ஞானத்துக்கு ஏதுபடி. அதனால நீ விடக்கூடியதான இந்த கர்மாக்கள் வந்து தாமச தியாகம், அஞ்ஞானத்தினுடைய காரியம். அதனால உனக்கு பலன் வந்து ஒரு காலம் கிடைக்காது என்று இத பகவான் சொன்னான். இதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டா ராஜச தியாகம் என்று சொல்றேன். அதாவது ராஜச தியாகம் என்பது என்னன்னா, ரஜோகுணத்தினால வரக்கூடிய தியாகம். இந்த ரஜோகுணத்தினால வரக்கூடிய தியாகம்ன்றது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டா, துக்கமித்தியேவ எத்கர்ம காயக்லேச பயாத்யஜே சக்ருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாக பலம் லபே அப்படின்னு விட்டான் பகவான். அதாவது என்னன்னா, இந்த ரஜோ குணத்தினால வரக்கூடியதான தியாகம் எப்படிப்பட்டதுன்னா, இப்ப தமோ குணம் உள்ளவா விடுறா பாருங்க, கர்மாவெல்லாம் விரோதி, ஞானத்துக்கு விரோதி அப்படின்னு விடுறா பாருங்க. அந்த மாதிரி இவன் நினைக்கல. இவனுடைய தியாகம் எப்படி இருக்குன்னா, கர்மா பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு வருவோம், செய்ய முடியல, கர்மா பண்ணணும்னு தெரியும், ஆனா இவன் என்ன பண்றான், பண்ண முடியல அப்படின்றான். ஏன் பண்ண முடியல அப்படின்னு கேட்டா, துக்கமித்தேவ எஸ் கர்ம, ரொம்ப சமமா இருக்கு, காயக்லேசம், சரீரத்தை வருத்திக்க வந்துருக்கு. கர்மானுஷ்டானம்ன்றது என்ன, சரீரத்தை கொண்டு செய்யற செயலெல்லாம் என்ன, பசி பட்னி அனுஷ்டானம் அனுஷ்டானம் அனுஷ்டானம்னா அத்தனையும் சரீரத்தை சமப்படுத்திட்டு சரீரத்தை வருத்திட்டு செய்ய வேண்டிய காரியமா இருக்கு. யாரும் சரீரத்தை வருத்திட்டு செயல்படுறதுக்கு தயாரா இல்லை, அப்படியே சுகமா எது நமக்கு முடியுமோ, எதுவும் ஆச்சாரம் வேண்டாம், எந்த நியமமும் வேண்டாம், எச்சல் திட்டு வேண்டாம்னா என்ன ஆச்சு, சரீரத்து கஷ்டமே இல்லையே, எப்படி வராம பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு. அது அதுக்கும் கை அரைமெண்டு கால அரைமெண்டு இப்படி சுத்தமா பண்ணணும் பண்ணணும்னா பொழுதுக்கு பாட்டுக்கும் இந்த காரியம் சரியா இருக்கும் இல்லையா. அதனால முதல்ல அவன் என்ன நினைக்கிறான், துக்கம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, காய கிளேசம், ஏன்னா சரீரத்தை வருத்திக்க வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான ஒரு கர்மாக்களை பண்றதுக்கு முதல்ல என்ன பண்ணும், திரவியம், கர்மானுஷ்டானத்துக்கு திரவியம் இல்லாத என்ன பண்ண முடியும், யாகாதி கர்மங்கள் எல்லாம் பண்ணணும்னா சித்விக்குகளை வரிச்சு அவளுக்கு கொடுக்க வேண்டிய தட்சணை எல்லாம் கொடுத்து ஆராதனமான கர்மங்கள் என்று சொன்னாலே திரவியத்தை கொண்டுதான் பண்ணணும். அதுக்காக திரவியத்தை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதுக்காக சம்பாதிக்கிறது நமக்காக சம்பாதிச்சுப்போம். அதனால அந்த மாதிரி கர்மானுஷ்டானம் பண்றதுக்காக தேவையான திரவியங்களை சம்பாதிக்க வேண்டியிருக்கு, பணங்காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம், பணங்காச சம்பாதிச்சாலும் அதை கொண்டு கர்மானுஷ்டானம் பண்றதுல காயக்லேசம், சரீரத்தை வருத்திட்டு கர்மாக்களை பண்ண வேண்டியிருக்கு, அதுக்காக பயப்படுறோம். ச கிருத்வா ராஜசம் தியாகம், அவனால விடப்படுற கர்மங்களினுடைய தியாகத்துக்கு பேரு ராஜசம் தியாகம். ரஜோகுணத்தினுடைய காரியமாக வரக்கூடியதான தியாகம் என்று சொல்றோம். அதனால எதையும் எச்சரித்துக்கிட்டு ஆச்சார விவகாரம் பார்க்க வேண்டாம்னா ரொம்ப சுலபம் காரியம், எப்படியோ எடுத்து எப்படியோ செய்யலாம், விடுவிடுன்னு பண்ணிட்டு போகலாம், எல்லாம் ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செய்யணும்ன்ற போதுதானே சமங்கள் இருக்கு. அதனால என்னன்னு சொல்லி கேட்டா, துக்கமா இருக்கு, கர்மாக்கள் பண்றதுன்றது கஷ்டமா இருக்கு, சரீரத்தை வருத்திக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆக அந்த மாதிரி இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான், கர்மாக்கள் பண்ணணும் விடக்கூடாதுன்னு தெரியும், நான் சமமா இருக்குன்னு கர்மாக்களை பண்றான். முதல்ல விட்டவன் என்னன்னா செய்யக்கூடாது, அது ஞானத்துக்கு விரோதி அப்படின்னு அஞ்ஞானத்தினால படுறான். இவனுக்கு செய்யணும்னு தெரியும், ஆனா அதே சமயத்துல சரீரத்தை வருத்திட்டு செய்ய முடியல. அதனால அவனால விடப்படுற தியாகத்துக்கு பேரு ராஜச தியாகம்னு சொல்லி, நைவ தியாக பலம் லது, சாத்வீக தியாகத்தினால வரக்கூடிய நல்ல பலனை இவன் அடைய மாட்டான், பகவானுடைய உகப்ப பெறமாட்டான் என்று சொல்றான். அதுக்குதான் சுவாமி தேசிகன் ஒரு அழகான திருஷ்டாந்தத்தை காட்டுற. அதாவது என்னன்னா, குடும்ப பரணாதிகளுக்கு அஞ்சி சந்நியாசம் கொள்ளுவாரை போல இவனுடைய தியாகம், வைராக்கியத்துல சந்நியாச ஆசிரமத்தை சுவீகரிக்கணும், குடும்பத்தை சம்ரட்சிக்க முடியல, சன்னியாசம் வாங்கிட்ட இது சுமகள் அந்த ஆசிரமத்துல தான் நிறைய இருக்கு, ஒரு சிலரை விட்டுட்டு பல பேரை கவனிக்க வேண்டியிருக்கு, அவளுக்குதான் எல்லா சுமையும் வந்து சேர்றது. அது அந்த காலத்து சன்னியாசிகளை வச்சுட்டு சொல்லிட்டார் பாவம் சுவாமி தேசிகர், குடும்ப பரணாதிகளுக்கு அஞ்சி சன்னியாசம் கொள்ளுவாரே போல. அதாவது என்ன, பணம் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கான சமத்தை மேற்கொள்ள முடியலன்னு பயந்துட்டு எல்லாத்தையும் நம்ம திறந்துட்டோமானா நமக்கு எந்த விதமான சுமையும் கிடையாது என்பதாக சந்நியாசம் கொள்ற மாதிரி ராஜச தியாகம். சந்நியாசம் எதனால கொள்ளணும், வைராக்கியத்தினால, வைராக்கியம் ஏற்பட்டு சந்நியாச ஆசிரமத்தை சீகரிக்கணும், குடும்பத்தை காப்பாற்ற முடியலேன்னு பயந்துட்டு குடும்பத்தை விட்டுட்டு சந்நியாசம் சீகரிக்கிறவனுடைய நிலை தான் ரஜோகுணத்தினால வரக்கூடிய தியாகம், காயக்லேஷம் அதுக்கு பயந்துட்டு சரீரத்தை வருத்திக்கணும், அப்புறம் பணம் சம்பாதிக்கணும், கர்மானுஷ்டானத்துக்கு பல பல துக்கங்கள் இருக்கு, அதனால நான் கர்மாவேன். காத்தால எழுந்து எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம இஷ்டத்துக்கு பசிக்கிட்டே அதையோ பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னா வேலை ரொம்ப சுலபம் தான், அதான் முறையோட செய்யணும், அந்தந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு செய்யணும், அனுஷ்டானத்தோட செய்யணும்ன்ற போதுதான் எல்லாம் பார்க்க வேண்டும். ஆக அந்த மாதிரி ஒருத்தன் வந்து துக்கத்தினாலையும் காயக்லேசம் சரீரத்தை சமப்படுத்திக்க வேண்டியிருக்குன்னு விட்டா அது ரஜோகுணத்தினால வர தியாகம், அவன் சாத்வீக தியாகத்தினுடைய பலனை முழுக்காலும் பெறமாட்டான் என்று சொல்லிட்டா. அதனால இப்ப இந்த ரெண்டு தியாகம் நமக்கு அனாவசியம். ஆனா அதே சமயத்துல என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த மாதிரியான விடுகைய கை கொள்ள கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே என்னன்னா நல்லது கெட்டது ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். நல்லதை தெரிஞ்சுக்கிறது பற்றுவது இருக்கு, கெட்டதை தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி வழியில போகாம இருக்கு, ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக பகவான் என்ன சொல்றான், தாமச தியாகம் ராஜச தியாகம் இந்த ரெண்டு தியாகமும் எப்படிப்பட்டதுன்னா அவன் அந்த தியாகத்தினால எந்த நற்பலனையும் அடைய மாட்டான், அதனால பகவானுடைய உகப்ப பெறமாட்டான், பகவானுடைய உகப்ப பெறாததுனால சம்சார பந்தத்திலேருந்து விடுபட மாட்டான் என்பதாக அந்த ரெண்டு தியாகத்தை சொல்லியிருக்கோம். மூணாவது தியாகம் தான் ரொம்ப உசந்தது, அதான் என்ன சொல்றோம், சாத்வீக தியாகம்னு சொல்றோம். இந்த சாத்வீக தியாகம் என்று சொன்னா சத்துவ குணத்தினுடைய வளர்ச்சியினால வரக்கூடிய விடுகை என்றார். இப்ப இந்த சத்துவகுண வளர்ச்சியினால வரக்கூடிய விடுகையில என்னன்னு கேட்டா கர்மாவுக்கு விடுகை கிடையாது, எண்ணங்களுக்கு, எண்ணம் சில எண்ணங்களை விடுறோம் ஆனா கர்மாவை செய்யறோம். அதாவது காரியம் இத்தியேவ எத்கர்ம நியதம் கிரியதேர்ஜுன சங்கம் தியக்வா பலம் செய்வ ச தியாக சாத்விகோ மக என்று சொல்லி. அதனால தனக்கு விகிதமான கர்மானுஷ்டானங்களை கட்டாயம் செய்யணும். நியதம் கிரியதேர்ஜுன காரியம் இத்தியேவ எத்கர்ம செய்ய வேண்டியதான கர்மானுஷ்டானங்களை நியமேன செய்யணும். அந்த நியமேன செய்யக்கூடிய கர்மானுஷ்டானத்துல மூணு விதமான விடுகை சொல்லப்படுது. சங்கம் தியக்வா பலம் செய்வ சத்யாக சாத்விகோ மத அப்படின்னு. சங்கம்னா பற்று, எது எதுல பற்றுதலை விடணும் அப்படின்னு சொல்லி கேட்டா மூணு விதமான விடுகை சொல்லப்படுறது. அதுல முதல்து கர்த்திருவ தியாகம், இரண்டாவது மமதா தியாகம், மூன்றாவது பல தியாகம், நாலாவது ஒண்ணு இருக்கு பல உபாயத்துல தியாகம், அது அப்புறம் பார்க்கலாம். ஆக இப்ப இந்த இடத்துல என்னன்னா பகவான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா சங்கம் பற்றுதலை விடணும். பற்றுதலை விடணும்னா என்ன அர்த்தம், இந்த கர்மாவுக்கு நான் கர்த்தா என்றும் நான் அடையிற பிரயோஜனத்துக்கு நான் செய்யப்படுற கர்மம் எனக்கு சேஷம் அந்த எண்ணத்தை விடணும். மூன்றாவது இந்த கர்மத்தினால வரக்கூடிய பலன் எனக்கு அப்படின்றத விடணும். இப்ப இந்த மூணு விதமான விடுகை வந்து சாத்வீக தியாகம்னு சொன்னோம். இந்த சாத்வீக தியாகத்துல பகவானுடைய பிரீதியையும் உகப்ப வந்து சம்பாதிக்கணும். அதனால அது என்ன பண்றது, பரம்பரையா கர்மயோகாதிகள் வாயிலாக பரமசேயத்தான மோட்சத்துக்கு பரம்பரையா சாதனமாக எது இந்த மாதிரி சாத்வீக தியாகத்தோட பண்ற கர்மாக்கள். இப்போ இந்த மாதிரி விடுகைக்கு காரணம் என்னது, அதாவது கர்த்திருவ தியாகத்துக்கும் மமதா தியாகத்துக்கும் பல தியாகத்துக்கும் காரணம் எது அப்படின்றத ஸ்ரீமத் ரகசியத்ரே சாரத்துல சாங்க பிரபதனாதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதாவது என்ன அப்படின்னா கர்த்திருவ தியாகத்திற்கு நிபந்தனம் காரணம் எது அப்படின்னு கேட்டா தனக்கு பகவானை குறித்து இருக்கக்கூடியதான பாரதந்திரிய ஞானம். நான் பகவானுக்கு பரதந்திரன், பகவானுக்கு அதீனமானவன். நம்முடைய செயல்கள் யாவும் பகவானுக்கு அதீனமாய் கொண்டு நடக்கிறது. இத சாஸ்திரம் கொண்டு நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா, அந்த பகவான் எல்லாருக்கும் அந்தரியாமியா இருக்கான். அந்தரியாமியா எதற்கு இருக்கான் அப்படின்னு கேட்டா, அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மம். அந்த பிரவேசம் என்பது, அந்தரியாமியா இருப்பது என்பது நியமனார்த்தம். அந்தரியாமியா இருந்துட்டு எல்லா சேதனர்களையும் அப்போ செயல்கள்ல அந்த பகவான் என்ன பண்றான், நியமிக்கணும். அதனால பகவானுடைய நியந்திருத்துவத்தையும் தன்னுடைய நியாமியத்தை அறிகிற பொழுது இந்த பாரதந்திரிய ஞானம் தான் எதுக்கு காரணம், கர்த்திருத்துவ தியாகத்துக்கு காரணம். அதாவது சூத்திரக்காரரும் கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத்துன்னு சொன்னார். அடுத்தபடியாக பராத்து கர்த்தே, இவனுடைய கர்த்திருவம் பகவத் அதீனம் என்று சொல்லியிருக்க. கர்த்தா இவன் தான், இவன் தான் காரியங்களை பண்றான். ஆனா இவனுடைய செயல்கள் யாவும் எப்படிப்பட்டதுன்னா, பகவான் நியந்தாவா இருந்து பகவானுக்கு இவன் நியாமியனாய் கொண்டு செயல்கள் யாவும் பகவத் அதீனமாக நடக்கிறது. அதான் பராத்து தத்யுகே பகவத் அதீனம். ஸ்ருதி சொல்றது, ஸ்ருதி என்ன சொல்றது, அந்த பிரவிஷ்ட சாஸ்திர ஜனானாம் சர்வாத்மான்னு சொல்றது. இப்ப இதை நினைச்சுக்கோங்க, பெருமாள் சுதந்திரன், நம்மெல்லாம் பரதந்திரர்கள், அவன் நியந்த, நாமெல்லாம் நியாமியர்கள் அப்படின்னு சொல்லி இவன் நன்னா தன் சொரூபத்தை புரிஞ்சு விட்டான்னா, செயலை இவன் தான் பண்றான் இல்லேன்னு சொல்லல, செயலை இவன் பண்ணினாலும் அந்த செயலை இவன் சுதந்திரமா பண்ணல, பகவானுக்கு அதீனமான அவனால கொடுக்கப்பட்ட கர்த்தத்வத்தை உடையவனாய் கொண்டு, அவனால் நியமிக்கப்பட்டவனாய் கொண்டு அவன் செய்விக்க ஒரு செயலை இவன் பண்ற பொழுது, அந்த செயல் விஷயத்துல தன்னை கர்த்தான்னு எப்படி சொல்லிக்க முடியும். அதையும் பகவான் கீதையில சொல்றதே, தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம், அஞ்சு பேர் சேர்ந்து செய்யற காரியத்தை நான் ஒருவனா செய்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும். சரீரம் வேணும், இந்திரியங்கள் வேணும், பிராணம் வேணும், எல்லாத்தோட கூடின ஜீவாத்மா செய்யறான். அதுல பிரதானம் யாருன்னா தெய்வம், பகவான் தான் அந்த செயல் பண்ற விஷயத்துல பிரதான காரணம் அப்படின்னு சொல்லி, தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம், அஞ்சாவது காரணம் பிரதான காரணம் பரமாத்மா என்று சொல்றது. இப்ப இதெல்லாம் இவன் சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுட்டான்னா, தான் செய்யக்கூடியதான வியாபார விஷயத்துல தன்னை எப்படி நினைக்க மாட்டான், சுதந்திர கர்த்தா, சுவாதீன கர்த்தா அப்படின்னு நினைக்க மாட்டான். அதனால இந்த கர்த்திருவ தியாகம்ன்றது எப்படி கிடைக்கிறதுன்னு கேட்டா, தனக்கு எம்பெருமான குறித்து உள்ள பாரதந்திரிய ஞானத்தினால சித்திச்ச என்று சொல்ற. அதனால ஊன் தந்து நிலை நின்ற உயிரும் தந்து ஓர் உயிராகி உள்ளொளியோடு உறைந்த நாதன், தேகேந்திரியங்களை கொடுக்கறான், அந்தரியாமியா பிராட்சியோட கூட நம்ம சரீரத்துல ஆத்மாவாக அந்தரியாமியாக இருக்கான். இருந்து என்ன பண்றான், தான் தந்த இன்னுயிரை எனதென்னாமல் நல்லறிவும் தந்து, தன்னை சுதந்திரனா நினைக்காதபடி நல்ல ஞானத்தை கொடுக்கறான். அகலான் நலமும் தந்து, அந்த ஞானத்தின் மூலமா ஆனந்தத்தை கொடுக்கறான். அப்புறம் என்ன பண்றான், தான் தந்த நல்வழியால் தாழ்ந்த என்னை தந்தனக்கே பரமாக தானே எண்ணி, எல்லாம் தான் தான் தான், யாரு பகவான். அதனால பகவான் தான் காட்டி கொடுத்த நல்ல உபாயமான சரணாகதியில இவன் அனுஷ்டிக்கும்படியாக அந்த செயலில் மூட்டி என்ன பண்றான், பரத்தை சமர்ப்பிக்க செய்து சுவீகரிக்கிறான். பர சமர்ப்பணம் இவன் பண்றான், ஆனா அந்த பரத்தை சமர்ப்பிக்க செய்து அந்த பரத்தை பெருமாள் வந்து சுவீகரிக்கிறான். அப்ப என்ன ஆறுது, கர்த்தா இவன் தான், சரணாகதியை இவன் தான் பண்றான், ஆத்ம சமர்ப்பணத்தை இவன் தான் பண்றான், தன்னுடைய லட்சா பரத்தை இவன் தான் சமர்ப்பிக்கிறான். ஆனால் சுதந்திரனா செய்யலையே, அவனால அந்த உபாயத்துல மூட்டி அவன் செய்விக்க செய்யறான். அதனால அந்த மாதிரி தந்தனக்கே பரமாக தானே எண்ணி வான் தந்து மலரடியும் தந்து, அதாவது உபாயத்துல மூட்டி அனுஷ்டிக்க வச்சு மோட்சத்தை கொடுக்கறான்னா, மோட்சத்துக்கு நான் உபாயத்தை பண்ணேன்னு எப்படி பேச முடியும்? அதை அவன் தான் தெரிவிக்கிறான். அதே மாதிரிதான் கழியாத கருவினையில் படிந்த நம்மை காலம் இது என்றொரு கால் காவல் செய்து, படியாத நல்வினையில் படிந்தார் தாளில் பணிவித்து பாசங்கள் அடைய நீங்கள். நாம பண்ணின சுகிருதமானது பலன் கொடுக்கிற சமயம் வரப்பொழுது நல்ல ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து, அந்த ஆச்சாரியன் திருவடியில சேர்த்து அவர் மூலமா பரத்தை சமர்ப்பிக்கும் படியாக செய்து, அதுக்கப்புறம் பகவான் இவனுக்கு மோட்சத்தை கொடுக்கணும். சுழியாத செவ்வழியில் துணைவரோடு தொலையாத பேரின்பம் தர மேலேற்றி அந்த விழா அருளாடி பெருமான் செய்யும், அந்த விழா உதவியெல்லாம் அளப்பாயாதே என்று கேட்க, எல்லாம் அவன் தான் செய்யறான். சுவாமி சுதேஷம் சுவவசம் சுவபரத்வேன நிர்பரம் சுதத்த சுதியா சுவார்த்தம் சுஸ்மின் எத்யதி மாம்பை, எல்லாம் அவனா. சுவாமி சுதேஷம் சேஷியான எம்பெருமான் தனக்கு சேஷமான இந்த ஜீவனை, ஸ்வபசம் தனக்கு அதீனமாக செயல் புரியற இந்த ஜீவனை, ஸ்வபரத்வேன நிர்பரம் பண்ணின. அப்ப என்ன ஆறுது நல்லா கௌரவிக்கணும். சுவாமியான எம்பெருமான் தனக்கு சேஷமான ஜீவனை, சுவசேஷம் ஸ்வபசம் தனக்கு அதீனமான ஜீவனை, சுவாமி சுவசேஷம் ஸ்வபசம். அப்புறம் அடுத்தது என்ன? அது அப்புறம் வச்சுக்கோங்க. ஸ்வபரத் வேணும் நிர்பரம் அப்புறம் வச்சுக்கோங்க. ஸ்வதத்த ஸ்வதியா பார்த்தம், பகவானால கொடுக்கப்பட்ட ஞானத்தை அறிவை உடையவனாய் கொண்டு, சுஸ்மின் நியத்தியதி தானே என்ன பண்றான், தன்னிடத்துல பரத்தை சமர்ப்பிக்கும்படி செய்யணும். சோ பரத்வேன நித்தியதி என்ன பண்றான், பரத்தை சமர்ப்பிக்க செய்து இவனை நிர்பரனாக ஆக்கணும். இதுல தன்னை கத்தா நான் சரணாகதி பண்ணேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அந்த உபாயத்தை அவன் தானே செய்விக்கிறான். இது எல்லாத்திலையும் வச்சுக்கலாம். நித்திய கர்மானுஷ்டான வர்ணாசிரம தர்மத்திலேருந்து, அதுக்கப்புறம் பிரபத்திய பண்றதுலேருந்து, பக்தியோக நிஷ்டன் உபாசனம் பண்றதுலேருந்து, பிரபன்னனுடைய உத்தர சித்தியத்திலேருந்து, எல்லா கர்த்திருவமும் பகவத் அதீனம். அதனாலதான் நமக்கு எல்லா கர்மானுஷ்டானத்திலையும் என்ன வருது, சாத்வீக தியாகம். சாத்வீக தியாகம்ன்றது எல்லாத்திலையும் வந்து வருது, கர்மானுஷ்டானத்துல வருது. ஆக இந்த மாதிரி நிவிருத்தி தர்மத்துல வரக்கூடியது தான் என்னது, சாத்வீக தியாகம். அப்ப அந்த சாத்வீக தியாகத்துல முதல் அம்சம் என்னன்னா, கர்மா பண்ற தன்னிடத்தில் தான் கர்த்தா அல்ல என்கிற அம்சம் தான். கர்த்தாயி வந்தா பண்ணிட்டே நான் கர்த்தா இல்லைன்னு எப்படி அனுசந்திக்கிறான்? நானா சுதந்திரமா செய்யல, பகவான் செய்விக்க நம்ம செய்யறோம், பகவான் செய்விக்க நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இவனுக்கு அனுசந்தானம், அதாவது சரணாகதியே இவன் தான் பண்றான் இல்லேன்னு சொல்லல, பிரபத்தியே இவன் தான் பண்றதான், இவன் தான் பரத்தை சமர்ப்பிக்கிறான். அப்படி சமர்ப்பித்தாலும் தனக்கு பெருமாளை குறிச்சு இருக்கிற பாரதந்திரிய ஞானம் இருக்கு பத்தேல, அது என்ன பண்றத, பகவான் செல்விக்க நம்ம செய்யறோம், அவன் அந்த உபாயத்துல மூட்டுறான், நாம பரத்தை சமர்ப்பிக்கிறோம், அவன் நமக்கு கைங்கரியத்துல மூட்டுறான், கைங்கரியத்தை பண்றோம். அதே மாதிரி பக்தி யோக நிஷ்டனும் அவன் உபாசனத்துல மூட்டுறான், அந்த பக்தியை நம்ம பண்றோம். ஆக எந்த ஒரு அனுஷ்டானத்திலையும் தனக்கு பெருமாள் விஷயத்துல உள்ள இந்த பாரதந்திரிய ஞானம் என்ன பண்றது, கர்த்தாவாக இருக்க செய்தேயும் நான் கர்த்தா அல்ல அப்படின்னு நினைக்க வைக்கிறது. அதனால இந்த கர்த்திருவ தியாகத்துக்கு நிபந்தனம் காரணம் எதுன்னு கேட்டாக்க, தனக்கு பெருமாளை குறிச்சு இருக்கிற பாரதந்திரிய ஞானம், அவன் நியந்தா நாம நியாமியன் என்கிற ஞானம் தான் காரணம். அதான் சாத்வீக தியாகத்துல பகவானேவ நியாமிய ஸ்வரூபஸ்திதி பிரவிருத்தி என்று சொல்ற. இப்ப உதாரணத்துக்கு மத்ததையும் பார்த்துட்டு இது அர்த்தத்தை பார்க்கலாம். இப்ப என்னன்னா இந்த கர்த்தத்வ தியாகத்துக்கு காரணம் எதுன்னா பாரதந்திரிய ஞானம்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது ரெண்டு இருக்கு, ஒண்ணு மமதா தியாகம், ஒண்ணு பல தியாகம். இந்த மமதா தியாகத்துக்கும் பல தியாகத்துக்கும் காரணமாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேஷத்துவ ஞானம். மமதா தியாகத்துக்கும் பல தியாகத்துக்கும் நிபந்தனம் தனக்கு பெருமாளை குறிச்சு இருக்கக்கூடிய சேஷத்துவ ஞானம் என்று சொல்றோம். இப்ப என்னாச்சு, சேஷத்துவம் ஆவது என்ன அப்படின்னா சேஷியை உகப்பிப்பதற்காக செய்யக்கூடிய கர்மம். சேஷன் என்று சொன்னா சேஷியான எம்பெருமான மகிழ்விக்கிறதுக்கு செய்யக்கூடிய காரியம்தான் சேஷன் செய்யக்கூடிய காரியம் என்று சொல்றோம். இப்போ இந்த சேஷத்துவ ஞானத்தை இவன் பெற்றிருக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா ஒரு பலனுக்காக செய்யக்கூடிய இந்த கர்மாவானது எனக்கு சேஷம் அப்படின்னு நினைக்க மாட்டோம். அதாவது என்ன அர்த்தம், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக இந்த செயல் செய்யப்படுகிறது அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஏன்னா அந்த சேஷத்துவ ஞானம் என்ன பண்றதுன்னா எந்த ஒரு செயலையும் இவன் எனக்காக செய்யற எண்ணத்தை போக்கணும் இல்லையா. அதனால இப்ப தன்னை சேஷன்னு தெரிஞ்சுட்டா என்ன நினைப்பான், சேஷிய உகப்பிக்கிறதுக்காக இந்த காரியம் பண்ணப்படுறதே தவிர என் பிரயோஜனத்துக்கு செய்யப்படுவது அல்ல. கஷ்டமான விஷயமா இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த சாத்வீக தியாகத்தை நன்னா புரிஞ்சுட்டோமானா எந்த ஒரு செயலையும் நம்ம வந்து நம்முடைய பிரயோஜனத்துக்கு, இப்ப பாருங்க இந்த சாத்வீக தியாகத்தை புரிஞ்சுண்டாதான் நாம பண்ணக்கூடிய செயல் ஸ்வரட்சணார்த்த வியாபாரமா ஆகாதுன்னு புரிஞ்சுக்கும். இப்ப இதெல்லாம் தான் தேசிக தர்சனம். முதல்ல எல்லாருக்கும் சுலபமா இருக்கும், ஏதோ இன்ட்ரோடக்ஷனை சொல்லி நிறுத்தியாச்சு. இன்னுமே சாஸ்திரார்த்தம் வரபோதுதான் கஷ்டமா இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணுவோம், ரெண்டு நாள்ல ஒரு மணி நேரத்தை போட்டு கொடுக்கும், அவ 13 நாள் அதை வச்சு கேட்டு மனனம் பண்ணட்டும், அப்பதான் அடுத்த 15 நாளைக்கு தயாராக முடியும். இப்ப நாளைக்கு நடந்ததுன்னா நாளைக்கு என்ன கிழமை, புதன், வியாழன் வெள்ளியில அந்த ஒரு மணி நேரத்தை போட்டுட்டா அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன்கிழமை, அதாவது 15 நாள் அதுக்கு அடுத்த புதன் வரத்துக்குள்ள இவ என்ன பண்ணலாம், திருப்பி திருப்பி அதை கேட்கறதுக்கு உபயோகமா இருக்கும். ஆக இந்த சாத்வீக தியாகத்தை சரியா புரிஞ்சுட்டோமானா எந்த ஒரு காரியமும் நம்ம ரட்சணத்துக்கு நாம பண்றோன்னே நினைக்கலையே அது எப்படி ரட்சணார்த்த வியாபாரமும் ஆகும். இப்ப என்ன ஆறுது, சரணாகதியை பண்றான், பண்ற போது தன்னை கர்த்தான்னு நினைக்கல, அந்த கர்த்தத்துவமும் அவனடியாக வந்தது. இது பாரதந்திரிய ஞானம் இருக்கு. இந்த சேஷத்துவ ஞானம்ன்றது என்னன்னா எந்த ஒரு செயலையும் என் பொருட்டு எனக்காக செய்யல, இந்த செயல்னால வர பிரயோஜனமும் என் பொருட்டு இல்லை. ரெண்டு விஷயம், மமதா தியாகம் பல தியாகம் ரெண்டு அடங்கி இருக்கு. மமதா தியாகத்தினால மமகார நிவிருத்தி, கர்த்தத்துவ தியாகத்தினால அகங்கார நிவிருத்தி. அதாவது நான் கர்த்தா அப்படின்ற எண்ணத்தை விடுறதுனால அகங்காரம் இல்லை. என்னால செய்யப்படுற இந்த கர்மம் செயல் இருக்க, இந்த செயல் என் பொருட்டுன்றத விடுறதுனால மமகார நிவிருத்தி. இப்போ இந்த செயல் வந்து என்னுடைய பிரயோஜனத்துக்காக அப்படின்ற எண்ணத்தை இவன் விடுறதுக்கு எது காரணம்னா எதுவுமே தன் பிரயோஜனத்துக்கு இல்லை, பகவானுடைய உகப்புக்கு தான் அவன் செய்யறோம். அப்ப என்ன ஆகுது, மமகார நிவிருத்தி, மமதா தியாகம். இந்த ஆழ்வார் என்ன கேட்கிறார், தனக்கே யாகையனை கொள்ளும் இது, மோட்சத்துல வந்து நீ கஷ்டம் இல்லாத சந்தோஷமா இரு, மோட்சம் தரேன்னா அந்த மோட்சம் வேண்டாம் எனக்கு, அதனால என் பிரயோஜனத்துக்காக கொடுக்கறேன்னா அந்த மோட்சம் வேண்டாம், மோட்சத்தை கொடு, ஆனா என்ன பண்ணணும், உன் பிரயோஜனத்துக்காக கொடு. அந்த மாதிரி வந்து ஒரு காரியத்தை பண்றதுல வந்து ரட்சணார்த்த வியாபாரம்னு அதை சொல்ல முடியாது, அந்த அர்த்தம் இதுவே வராது. பக்தி பிரபத்தி எதுவுமே ரட்சணார்த்த வியாபாரமா ஆகாது. ஏன்னா அதுல சாத்வீக தியாகம் பிரதானமா இருக்கு இல்லையா. அப்ப இவன் என்ன பண்றான், தனக்கு பெருமாளை குறிச்சு இருக்கக்கூடிய அந்த சேஷத்துவ தியானம் என்ன பண்றதுன்னா செய்யக்கூடிய கர்மாவை எனக்காக இவன் செய்யற எண்ணத்தை படுப்பான். இப்ப லோகத்துல எல்லாரும் எந்த காரியத்தை பண்ணாலும் தனக்காக தானே பண்ணுவார். அப்படித்தானே லோகத்துல பண்றார். தனக்கு ஒரு அபேட்சை இல்லைன்னா என்னத்துக்கு பண்ண போறார்? லோகத்துல அவாவாலும் பண்ற காரியம் தனக்கு ஒரு பிரயோஜனத்துக்கு தனக்காக அப்படின்னு தானே பண்ணுவார். ஆனால் இந்த மாதிரி சாஸ்திர ஞானம் உள்ளவர் சாஸ்திரிய கர்மங்களை, நிஷித்த கர்மங்கள் இல்ல, திருட போறவன் சொஸ்மை சொப்ரியதையேன்னு பண்ண முடியாது. அதான் சாஸ்திர விகிதமான கர்மங்களை என்ன பண்றான், கர்மாவை பண்றது என் பிரயோஜனத்துக்கு அல்ல. அப்ப மமதா தியாகம், இந்த மமதா தியாகத்துக்கு எது காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டமானாக்க சேஷப்பஞ்சம், நான் பெருமாளுக்காக இருக்கேன், அவனுடைய உகப்பு, அதாவது இந்த தேசிக சம்பிரதாயத்தினுடைய அழக ஆழியு குக்குன்னு அனுபவிக்கணும். மேலோட்டமா பாக்குற போது என்னமோ நமக்காக செஞ்சுக்கிற காரியங்கள் அதெல்லாம் விரோதம்ன்றதோ, பகவானா நமக்கு செய்யற காரியம்தான் நன்மை அப்படின்னு நினைக்கிறோம். இது நமக்காக செய்யற காரியமாவே நம்ம நினைக்கல, அத புரிஞ்சுக்கணும். பிள்ளானுடைய வாக்கியம் ஒண்ணு இருக்கு, அதாவது என்னன்னு கேட்டா, தன்னால் வரும் நன்மை விளைப்பால் போல, ஈஸ்வரனால் வரும் நன்மை முளைப்பால் போல. அதுக்கு அவ வேற விதமா அர்த்தம் பண்ணிட்டா. அதாவது என்னன்னா, தன்னால் வரும் நன்மைன்றத என்ன வச்சுட்டா, சாதனானுஷ்டானத்தை செஞ்சு தனக்கு ஒரு நன்மைய தேடிக்கிறது விளைப்பால் மாதிரியே. எதையும் செய்யாத பகவானா நம்மள ரட்சிப்பான் என்று தான் ஒரு செயலையும் பண்ணாம இருக்கிறது ஈஸ்வரனால் வரும் நன்மை முளைப்பால் போல ரொம்ப உசந்தது அப்படின்னு. அங்கேயும் சுவாமி தேசிகன் அதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். அதாவது என்னன்னா, செய்யற செயலை நான் செய்யறேன் என் பிரயோஜனத்துக்காக செய்யறேன்னு செஞ்சால் விளைப்பால் போல, ஈஸ்வரனால் வரும் நன்மை சாத்வீக தியாகத்தோட பண்ணினியான முளைப்பால் போல. இப்ப இப்படி அர்த்தம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உபாயத்தை விதிக்கிற வாக்கியத்துக்கும் விரோதம் வராத இருக்கும். இப்ப அவ சொல்ற பட்சம் என்னன்னா, சாஸ்திரமே உபாயத்தை விதிக்கிறது, அப்படி விதிச்ச உபாயத்தை விளைப்பால ஆக்கினமான உபாய விதாயக வாக்கியங்கள்லாம் முன்னாடி சம்சாரத்துல கஷ்டப்படுற பார்த்து பகவான் என்ன சொல்றான், பஜஸ்வமாம் மாமேக்கம் சரணம் பிரஜ என்று உபாயத்தை விதிக்கிறோம். அதை சுரட்சணார்த்த வியாபாரமா ஆக்கி அப்படி இவன் செய்யற உபாயத்தினால தேடிக்கிற பலனை விளைப்பால ஆக்கின, அப்ப உபாய விதாயக்க வாக்கியங்களை அழிக்கிறோம். அப்படி சொல்லல, தன்னால் வரும் நன்மைனா சாத்வீக தியாகத்தோட பண்ணாத, நீ பண்ற காரியத்தை நான் பண்றேன் என் பிரயோஜனத்துக்காக. இப்ப ஆழ்வார் சொன்னாரு, எனக்காக மோட்சம் கொடுக்கறதா இருந்தா வேண்டாம், உனக்கு கைங்கரியம் பண்ணி உன்னை மகிழ்விக்கிறதுக்கு என்னை கூட்டுக்கிறதா இருந்தா கூப்பிட்டுக்கோ அப்படின்னாரோ இல்லையோ. அது என்னது, சேஷத்துவ ஞானம். அதனால சேஷத்துவ ஞானமும் பாரதந்திரிய ஞானமும் சும்மா இருக்கிறதுக்கு இல்ல. பகவான் சொன்ன காரியத்தை அவன் உகப்புக்காக அவன் நடத்தி வைக்கிறான்னு அவனுக்காக செய்யறதுதான் சேஷத்துவ பாரதந்திரியத்தினுடைய காரியம். இப்போ ஒரு எஜமானனுக்கு ஒரு வேலைக்காரன் பரதந்திரன் கட்டுப்பட்டவன்னா எஜமானன் சொல்படி நடக்கணும்னு அர்த்தமே தவிர வாயமுடின்னு வெறுன இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. சுதந்திரன் சொன்னதை செய்யணும், யாரு பரதந்திரன், அப்ப அவனுடைய பாரதந்திரியும் ரட்சிக்கப்படும். அந்த மாதிரி சாத்வீக தியாகத்தோட பண்றதுதான் முளைப்பால் போல, நீயே செய்யறேன்னு செய்யற காரியங்கள் விளைப்பால் போல. அப்படி அர்த்தம்னு அந்த சுவாமி தேசிகன் பிள்ளானுடைய வாக்கியத்தை எடுத்து அந்த மாதிரி சொல்றான் என்று சொல்றான். அதனால இப்ப என்னன்னு கேட்டா, இரண்டாவது மமதா தியாகத்துக்கு காரணமாக இருப்பது எதுன்னு கேட்டா சேஷத்வம். அதனால நம்ம இருக்கிறதே பகவானுடைய உகப்புக்கும் அவனை உகப்பிக்கிறதுக்கும் நினைச்சுட்டோமானா, சாஸ்திரம் விதிச்ச கர்மாவை இவன் செஞ்சாலும் இந்த கர்மாவை எனக்கு சேஷம்னு நினைக்க மாட்டோம். எனக்கு சேஷம்னா என்ன, என்னுடைய பிரயோஜனத்துக்கு என்னால் செய்யப்படுகிறது, என் பிரயோஜனத்துக்காக செய்யப்படுகிறதுன்னு நினைக்க மாட்டோம். ஆக மமதா தியாகம் எதுனால வருதுன்னா சேஷத்துவ ஞானத்தினால. அதே சேஷத்துவ ஞானத்தினாலதான் பல தியாகமும் வரும். கர்மாவை எனக்கு சேஷம்னு நினைக்கல, இந்த கர்மாவனால வர பலன்ல பலி பிரதான பலி பிரயோஜனத்தை அடைபவன் நான் நினைக்கல, என்னுடைய பிரயோஜனத்துக்கு நினைக்கல. அதனால இந்த கர்மா என்னுடைய பிரயோஜனத்துக்காக செய்யப்படுகிறது. அதான் ஆள வந்தார் சாதிக்கச்ச கதாகம் ஐகாந்திக நித்திய திங்கரக பிரகர்ஷ இஷ்யாமி சனாத ஜீவிதக. எப்பொழுது உனக்கு கைங்கரியம் பண்ணி மகிழிக்க போகிறேன்னு கேட்டாரே தவிர மகிழ போகிறேன்னு கேட்கல. அப்போ பகவானுடைய உகப்ப கருதுற பொழுது அது என்னது பலத்தியாகும், என்னுடைய சந்தோஷத்துக்கு இல்லை, இவனுடைய சந்தோஷம் அப்பிரதானம், இவனுக்கு வர சந்தோஷம் ஆனுஷங்கிக்கமே தவிர அது பிரதான பலன் இல்லை. அப்போ இந்த மமதா தியாகத்துக்கும் பல தியாகத்துக்கும் காரணமாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தியான சேஷத்துவம். சேஷத்துவமாவது என்ன? பரகத அதிசய ஆதானேச்சய உபாதேயத்துவமேவ யஜ்ய ஸ்வரூபம் சேஷக பரசேஷி. பகவானுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுபவனாய் இருக்கை என்பதுதான் சேஷத்துவத்துக்கு லட்சணம். சந்தோஷத்தை அடையிறவன் யாரு? சேஷி. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, பகவானுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுபவனா இருக்கிறவன் சேஷபூதன்னு சொன்னா, இங்க இருக்கிற காலகட்டத்துல பகவானுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நித்தியர்கள் முக்தர்கள் பிரத்யட்சத்துல அறியற பகவான் திருவுள்ளத்தை இங்க நம்ம என்ன பண்றோம்? சாஸ்திரம் கொண்டுதானே அறிகிறோம். இல்ல ஒண்ணுன்னா வந்து கொஞ்சம் நம்மளும் என்ன பண்ணணும்னா மூளைய கசக்கிட்டு வேலை செய்யணும், அப்படியே வந்து கேட்டுட்டே போகக்கூடாது. இப்ப வந்து என்னன்னு கேட்டா, பகவானை வந்து மகிழ்விக்கிறதுக்கான செயலை ஒருவன் பண்ணுவதுதான் சேஷத்துவம் என்று சொல்றோம். இப்ப இதனால என்ன இருது? நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி என்ன? பகவானுக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா சாஸ்திரம். பகவானுக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்கும்னா சாஸ்திரம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் வழி. அதனால இருள் தருமா ஞானத்துல இருக்கிற நமக்கு பகவானுடைய அபிமதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரத்தை தவிர வேற வழி கிடையாது. இன்று நமக்கு இரவாதலின் இம்மதியின் நிலவே அன்றி அடிக்கடி ஆறிருள் தீர்க்க அடியுள்ளதே கேட்கிற சுவாமி. இருக்கக்கூடிய இருள் தருமா ஞானத்துல பகவானுடைய அபிப்பிராயத்தை அறிவதற்கு நிலவு வெளிச்சம் மாதிரி இருக்கிற சாஸ்திரத்தை தவிர வேறு ஒன்றுனால அறிய முடியுமா? இப்ப இதனால என்ன ஆகுதுன்னா, பகவானுடைய அபிமதத்தை அறிந்து பண்ணுவது என்பது வெறும் கைங்கரியத்துக்கு மட்டும்னு நினைச்சுக்க வேண்டாம். அவன் சாஸ்திரம் விதித்த எல்லா காரியத்தையுமே என்ன பண்ணணும்? அவனுக்கு இது உகப்ப தரும்னு அறிந்து பண்ணணும். சாஸ்திரம் நமக்கு சொல்றத என்ன பண்ணணும்? சாஸ்திர வசியர்களா நம்ம இருக்கிற பட்சத்துல சாஸ்திரம் சொன்னபடி நடந்து அவனை உகப்பிக்கணும். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய. அதை என்ன நினைச்சுன்னுறா, கைங்கரிய விஷயத்திலேன்னு கொண்டு விட்டார். பகவானை மகிழ்விக்க கூடிய கைங்கரியம், கைங்கரியத்துக்கு மட்டும் இல்லை, இந்த சேஷத்துவம் என்பது அவனை வசீகரிக்கிற உபாயத்தை விதிச்சதை பண்ணித்தான் அவன் பிரசாதத்தை பெறுவதிலும் அந்த சேஷத்துவம் பயன்படுறது. கசத்தியை சத்தியோக்தே பிரபதன நிதித்தியாசன கதி. அனாதியா நாம் பண்ணின ஆக்ஞாதி லங்கனத்தினால சீற்றத்தோட இருக்கான். சீற்றத்தோட இருக்கிற பெருமாளுடைய சீற்றத்தை நீ போக்காத நீ பண்ற கைங்கறி அவனுக்கு மகிழ்ச்சியை தருமான். இப்ப லோகத்திலேயே பாருங்க, ஏதோ நம்ம தப்பு பண்ணி விடுறோம், தப்பு பண்ணின நம்ம விஷயத்துல ஒருத்தர் வருத்தமா இருக்கா, அந்த வருத்தத்துக்கான காரணத்தை புரிஞ்சுண்டு வருத்தத்தை முதல்ல போக்கிட்டு தான் நீ செய்யற காரியத்தை அவளுக்கு செய்ய முடியும். அவளை கஷ்டப்படுத்தி சங்கடப்படுத்தி வேதனையை கொடுத்து வருத்தத்தை உண்டாக்கி விட்ட, அதனால அவ வருத்தப்பட்டு இருக்கா. அந்த வருத்த பட்டத்தை போக்குறதுக்கு நீ பரிகாரம் தேடாத மேல மேல அவளுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும் எனக்கு ஆசையா இருக்குன்னு செஞ்சா உன் ஆசையை தூக்கி குப்பையில போடுன்னு. எப்படி வருத்தத்தை உண்டாக்கினோமோ முதல்ல அந்த வருத்தத்தை நீ போக்குறதுக்கு வழியை தேடிட்டு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணு. அந்த நிலைதான் இப்ப நமக்கு. அனாதியா நாம பண்ணின அபராதத்தினால பெருமாளுக்கு நம்ம இடத்துல அவ்வளவு ஒரு நிகரமா சீற்றமானது இருக்கு. அந்த சீற்றத்தை போக்குறதுக்கும் சத்தியத வசீகரணம் சரணாகதி தேவன் பாஷ்யக்காரரே சாதிச்சிருக்க. அந்த மாதிரி அவனுடைய சீற்றத்தை போக்குறதுக்கான வழி அவரிடத்துல பண்ற பிரபத்தி. கீதையில பகவானும் மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதம் தரந்திதே எல்லாம் சொல்லிருக்கான் பகவான். முதல்ல நிகிரக நிவர்த்திக்கான உபாயத்தை பகவான் சொன்னதை செஞ்சு அவன் சீற்றத்தை போக்கின பிறகுதான் கைங்கரியத்தை அவன் முகப்புக்கு நம்ம செய்ய முடியும். உபாயத்தை செய்யாத கைங்கரியத்தை அவனை மகிழ்விக்கிறதுக்கு செய்யறோம் நமக்காக செய்யல, நமக்காக செய்யலன்னா அவனை மகிழ்விக்கிற கைங்கரியத்தையும் சேஷத்துவத்தை நீ அறிஞ்சுதானே சாஸ்திரம் மூலமா செய்யற. அந்த சேஷத்துவ ஞானத்தை கொண்டு என்ன பண்ணணும், அவனை வசீகரிக்கிற உபாயத்தான முதல்ல செய்யணும். அதுக்கப்புறம் நீ கைங்கரியம் பண்ணி மகிழ்விக்கிறது அபராதியா போயிட்டோம். எல்லாரும் அபராதிகள், அனாதி ஆக்யாதி லங்கன மரியாத நிகிரகத்தை பெற்றிருக்கோம். நிகிரக சமணம் பண்ணிட்டு நீ கைங்கரியத்தினால மகிழ்விப்பிய. நிகிரக சமணத்தை அவன் சொல்லியும் அந்த காரியத்தை பண்ணாம இருந்துட்டு நீ மகிழ்விக்க கூடிய கைங்கரியத்துல உன் சேஷத்துவத்தை நீ சொல்லிட்டியானா அந்த சேஷத்துவம் உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுலையும் வச்சுக்கலாமே. அதனால்தானே தான் தந்த நல்வழியால் தாழ்ந்த எண்ணெய் தந்தனக்கே பரமாக தானே எண்ணி உபாயத்தை சொல்றிருக்க என்பதாக பார்த்தா இப்ப என்ன ஆச்சு, பாரதந்திரிய ஞானத்துக்கு காரணமாகத்தான் நமக்கு கர்த்தத்துவ தியாகம் சித்திக்கிறது, சேஷத்துவ ஞானத்தை காரணமாக கொண்டுதான் மமதா தியாகமும் பல தியாகமும் சித்திக்கிறது. அதே மாதிரிதான் பல உபாயத்துவ தியாகத்தையும் புரிஞ்சுக்கணும். நாம அனுஷ்டிக்கிற பக்தி யோகமோ சரணாகதியோ பலனுக்கு சாட்சாத் உபாயம் இல்லை. அது எதுக்கு உபாயம், பெருமாளுக்கு நிகிரகத்தை போக்குறதுக்கு தான் உபாயம். பலப்பிரதனான சித்தோபாயம் தான் பலத்துக்கு சாட்சாத் உபாயம். அதுல அகிஞ்சனனுக்கு பக்தி ஸ்தானத்திலையும் நின்று உபாயமாறும். அதனால பல உபாயத்துவ தியாகம், அச்சேதனமான கர்மா பலனுக்கு உபாயம் இல்லை. அது எந்த அளவுக்கு காரணமா இருக்குன்னா பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல உண்டான சீற்றத்தை போக்குறது. அதோட அது வேலை முடிஞ்சு போயிடுச்சு. நிகிரம நீங்கிற பகவான் தான் மோட்ச விஷயாமின்னு சங்கல்பிச்சு பலன் கொடுக்கறதுனால பலனுக்கு அவன் தான் சாட்சாத் உபாயம். அதனால பல உபாயத்துவ தியாகம். அதனால உபாயத்தை விட சொல்லல, நீ பண்ற உபாயத்தை பலனுக்கு காரணமா நினைக்காதே, அது வெறும் வியாஜம் அப்படின்னு சொல்லி நாலு விதமான தியாகங்கள் சொல்லப்படுறது. இதத்தான் சுவாமி ஸ்ரீ தேசிகன் வந்து சுவாமி சுசேஷம் ஸ்வபசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த சுதியா சுவார்த்தம் சுஸ்மின் நித்தியதி மாம். இப்ப பாருங்க, சுஸ்மின் நித்தியதி மாம் ஸ்வயம் ஸ்வபரத்வேன, தன்னிடத்துல இந்த பரத்தை தானே சமர்ப்பிக்கும் படி செய்து கொண்டு நம்மள நிர்பரனாக ஆக்கிறான். பரத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சுட்டேன், இனிமே எனக்கு பரம் இல்லைன்னா நீ ஒப்படைக்கல, உன்னை ஒப்படைக்கும்படியே அவன் பண்றான். அந்த செயல் அவன் மூட்டுறான். எப்படி மூட்டுறான், நமக்கு சுவாமியா இருக்கிறதுனால தனக்கு சேஷமான இந்த ஆத்ம வஸ்துவ அவன் கொடுத்த ஞானத்தின் மூலமாக நல்லறிவை கொண்டு சமர்ப்பிக்கும் படியாக அவன்தானே செய்து அதே சமர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு நம்மள என்ன பண்றான், நிர்பரனாக ஆக்குகிறான். இந்த மோட்ச விஷயத்துல கர்த்தவிய சேஷம் இல்லாதபடி ஆக்குகிறான். இதான் சாத்வீக தியாகம். அது எல்லா கர்மாவிலையும் பண்ணணும். பகவான் இவர் ஸ்வநியாமிய ஸ்வரூபஸ்திதி பிரவிருத்தி சுசேஷத்தைக ரசேன சுவார்த்தத்வதத்தேன அது அனேன ஆத்மனா கத்ரா சுகியைச்ச தேகேந்திரியா அந்த கரணைக்கு பரமபுருஷக சர்வசேஷி ஸ்ரீயபதி அப்படின்னு சொல்லி முதல்ல இப்ப வந்து இதுல ஜபாதிகள் பண்றோம். ஜபத்துமும் சாத்விக தியாகம் உண்டு. அதே மாதிரி ஸ்வசேஷபூதம் அப்படின்னு சொல்லி அனுசந்தானத்தோட ஜபத்துக்கு ஸ்ரீமத் அஷ்டாட்சர துவய சரம ஸ்லோக ஸ்ரீமந்திர ஜபாக்கியம் கர்ம சுஸ்மை சுப்பீதையே ஸ்வயமேவ கர்மம். நம்ம சந்தியாவந்தனம் திருவாராதனம் எல்லாம் சார்தாதிகள் தர்ப்பணத்திலேருந்து எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இந்த பகவான் சொல்லி சங்கல்பத்தை அதுக்கு சேர பண்ணிக்கணும். இப்போ ஜபத்துக்கு சொன்னோம் அஷ்டாட்சர துவய சரம ஸ்லோகத்தெல்லாம் சுஸ்மை சுப்ரீதியே சுயமே. அதாவது என்ன அர்த்தம், பகவானே இவ பகவானே ஸ்வநியாமிய தனக்கு சேஷபூதனான, அதான் நியாமிய, அதாவது என்ன அர்த்தம், பரதந்திரனான ஸ்வநியாமிய பகவானே ஸ்வநியாமிய ஸ்வரூப ஸ்திதி பிரவிருத்தி, அதாவது நம்முடைய இருப்போ நம்முடைய வாழ்வோ நம்முடைய செயலோ எல்லாம் எப்படி இருக்கு, பகவானுக்கு அதீனமாக இருக்கு. சுவாதீன திரிவித சேதன அசேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவிருத்தி வேதம். அதனால நம்முடைய இருப்பு நம்முடைய வாழ்வு நம்முடைய செயல் எல்லாம் பகவானுக்கு அதீனமா இருக்கிறதுனால நாமெல்லாம் நியாமிய பூதர்கள், அவன் நியந்தன் ஸ்வரூப ஸ்திதி பிரவிருத்தி ஸ்வசேஷத்தை கரசேன. அடுத்த சேஷத்துவம், முதல்ல பாரதந்திரியம், அடுத்தது சேஷத்துவம். சுவார்த்தஸ்வ தத்தேன அவனால குறுக்கப்பட்ட அறிவு, அனேன ஆத்மன கத்ரா சுகியரிச்ச தேகேந்திரியா, சரீரத்தை கொடுத்துருக்கான் இந்திரியத்தை கொடுத்துருக்கான், இந்த ஆத்மா தேகேந்திரியங்களை கொண்டு கர்மாக்களை பண்றான். கர்மாக்களை பண்றது எப்படி, அவனுக்கு சேஷமாயும் பரதந்திரனாயும் அவன் கொடுத்த புத்தியை கொண்டும். பரமபுருஷனா சர்வசேஷி ஸ்ரீயப்பதி, பரமபுருஷனான சர்வசேஷியான ஸ்ரீயப்பதி நமக்கு கொடுத்த சரீர இந்திரியங்களை கொண்டு நாம செய்யக்கூடிய கர்மா விஷயத்துல தனக்கு சேஷமாயும் தனக்கு பரதந்திரமாயும் உள்ள ஜீவனை செய்விக்கிறோம். பரதந்திரனா இருந்து செய்யறதுனால கர்த்தத்துவ தியாகம், சேஷனா இருந்து செய்யறதுனால மமதா தியாகம் பல தியாகம். அதத்தான் சுஸ்மை சுப்ரீதையே சுயமேவ காரியம். நடுவுல வர்றது அந்த கர்மாக்களுக்கு சங்கல்பம், அதை சேர்த்துக்கணும். அப்ப பகவான் இத தன்னுடைய உகப்புக்கு தானே செய்வித்து கொள்றோம். தன்னுடைய உகப்புக்குன்றதுனால அது சேஷித்துவத்துக்கு தானே செய்வித்து கொள்றான், சுதந்திரன் நியந்தாவா இருக்கிறதுனால அப்படின்றதுதான் சாத்வீக தியாகம். இதனால அது எல்லா கர்மாக்களையும் நம்ம பகவான் செய்விப்பதாக கொண்டு அவனுடைய உகப்புக்காக நடத்தி கொள்றான்னு கொண்டமானா எல்லா செயலும் சித்திக்கும். அந்த செயல்ல என்ன வராது, ரட்சணார்த்தம் செய்யறோன்ற எண்ணத்துக்கு கிஞ்சித்தும் அதுல வந்து இடமே கிடையாது. அதனால சாஸ்திரம் ஒரு கர்மாவை ஒரு கிரியைய ஒரு செயலை செய்ய சொல்லி விதிச்சா விதிக்கப்பட்ட செயலுக்கு உபபத்தி சொல்லணுமே தவிர அதுக்கு அனுபவத்திய சொல்லி விட்டமான மறைவுரைக்கும் பொருள் எல்லாம் மெயின் நம்ம ஒத்துக்கிற ஆஸ்திக்கியத்தை உடையவான்னு எப்படி சொல்லும் என்று சொல்றதுனால சாத்வீக தியாகத்துல என்ன கிடையாது, அகங்காரம் அகங்காரத்துக்கு இடமே கிடையாது என்பதாக இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்ப்போம். கவிதா கிக சிங்காய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குலமே நமஸ்கார. முன்னாடி காரட்சியம் பண்ணிடுவான், 10 வருஷமா டெலிவர் ஆகிட்ட பரணியாசம் அவ ஃபேமிலி எல்லாருக்கும். என்னமா என்னமா என் உட்காந்து ஏந்துக்க வேண்டாம், உட்காந்து சரி என்னது மெதுவா ஏந்துக்க வேண்டாம். சரி அவன் எல்லாருக்கும் சௌதாமணி நேற்று ராத்திரி வந்தாச்சு, எழுத தம்பி இல்லை அப்படின்னா.
விருந்து காதுக்கு